வெல்கம் டு உமாவுடன் கதை நேரம். இது பதுமைகள் சொல்லும் விக்ரமாதித்தன் கதைகள். கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம், நான் உமா பேசுறேன். சௌந்தரவல்லி பதுமை விக்ரமாதித்ய கிளி கதை சொல்லிட்டு இருக்கு. அதுல விக்ரமாதித்ய மகாராஜா கூடு விட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் கிளியா மாறிடுறாரு. விஜயன்கிற தச்சன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விக்ரமாதித்ய ராஜாவோட உடல் கூட்டுல தாம் உயிரை செலுத்தி உஜ்ஜயினி நகரத்துல போலி நாடகம் நடத்திட்டு இருக்கான். கிளியா மாறின விக்ரமாதித்ய ராஜா ஒரு வேடன் கிட்ட மாட்டிக்கிறாரு. தாம் ஒரு அதிசய கிளினும் பக்கத்து ஊர் வியாபாரி கிட்ட 1000 பொற்காசுகளுக்கு விற்குமாறு வேடன் கிட்ட சொல்றாரு விக்ரமாதித்ய ராஜா. வாங்க கதைய தொடர்ந்து கேட்போம். விக்ரமாதித்ய கிளி சொன்னது போலவே வேடன் பக்கத்து ஊருக்கு வர்றான். அந்த நகரத்துல வியாபாரிகளோட தலைவரா இருக்காரு மாணிக்கம் செட்டியார். அவருக்கு ஒரு மகன் சோமசுந்தரம். அவனுக்காக தனியா ஒரு கடை வச்சு கொடுக்கிறாரு. அந்த கடைக்காக அந்த ஊர்ல இருந்த வியாபாரிகள் எல்லாம் கூடியிருக்காங்க. சோமசுந்தரம் தான் வீட்டுல இருந்து வர்ற வழியில கிளியோட நிற்கும் வேடனை பார்த்து கிளி விற்பதற்கா விலை என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வேடன் 1000 பொற்காசுகள்னு பதில் சொல்றான். சோமசுந்தரம் சாதாரண கிளியினோட விலை 1 காசு, அதிகம் போனா 2 காசு கொடுக்கலாம். 1000 பொற்காசுகள் சுத்த ஏமாளித்தனும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிளி உருவத்தில இருந்த விக்ரமாதித்யன் கூண்டுல இருந்தவாறே, செட்டியாரே, என்ன 1000 பொன் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு போய் உங்க கடையில தொங்க விடுங்க. உங்க வியாபாரம் முழுவதையும் நான் கவனிச்சுக்கிறேன். 1 மாதத்துல பன்மடங்கு பொண்ணும் லாபமும் சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுது. கிளி வாய் திறந்து பேசுற அதிசயத்தை பார்த்த சோமசுந்தரம் 1000 பொற்காசுகளை கொடுத்து அந்த கிளிய வாங்கிட்டு போய் ஒரு தங்க கூண்டுல அடைச்சு தன் கடையில தொங்க விடுறான். கடைக்கு வரவங்க போறவங்களை எல்லாம் வரவேற்று பொருள்களோட விலைய சொல்லி அழகா வியாபாரம் செய்யுது கிளி. கிளி வியாபாரம் செய்யற அதிசயத்தை பார்த்த ஜனங்களும் திரண்டு வந்து சாமான்கள் விலை முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற வம்பு வழக்குகளை எல்லாம் விசாரிச்சு நல்ல தீர்ப்பு வழங்குறதுனால நீதி வாக்கிய கிளி அப்படின்னு ரொம்பவே பிரபலமாயிருக்கு. அந்த நகரத்துல ரூபசுந்தரி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ தன் அழகின் பேருல ரொம்ப கர்வம் கொண்டு பொய் வழக்கு கொண்டு வர விக்ரமாதித்ய கிளி கிட்ட. ஆனா கிளி சரியான தீர்ப்பை கொடுக்கவும் கோபம் அடைஞ்ச ரூபசுந்தரி, அற்ப கிளியே, என்னை அவமானப்படுத்தி தீர்ப்பு சொன்னல, உன் வாயை கிழிச்சு துண்டு துண்டா வெட்டி உன் தலைய சமைச்சு சாப்பிடுறேன் பார். இந்த சபதத்தை 8 நாளைக்குள்ள நிறைவேற்றாவிட்டால் நான் ரூபசுந்தரி இல்ல அப்படின்னு சபதம் செய்யறான். அதுக்கு கிளியும், ஆணவம் பிடிச்ச ரூபசுந்தரியே, நீ சபதம் செய்வதனால் நானும் சபதம் செய்யறேன். உன் தலைய மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கோவிந்தா கோவிந்தான்னு உன்னை திருமால் கோவில சுத்தி 3 முறை வலம் வர செய்யறேன். அது மட்டும் இல்ல, ஊர் சிரிக்கும்படி செய்யாவிட்டால் நானும் இந்த சோமசுந்தர செட்டியார் கடைக்கு பெருமை தரும் நீதி வாக்கிய கிளி அல்ல அப்படின்னு சொல்லுது. ரூபசௌந்தரியும் சோமசுந்தர செட்டியார்கிட்ட தந்திரமா பேசி கிளிய வாங்கிட்டு வந்துடுறான். கிளிய பார்த்து, கிளியே, உன் சபதம் என்னாச்சு? இன்னைக்கு உன்னை சமைச்சு உன் தலைய கடிச்சு தின்ன போறேன் அப்படின்னு கேலி பேசிட்டு தன்னோட பனி பெண்ணை கூப்பிட்டு கிளிய கொண்டு போய் சமைக்கும்படி சொல்லிட்டு வழக்கம் போல பெருமாள் குளத்துல குளிச்சுட்டு வர்றதுக்கு போறான். பனிப்பெண்ணும் கூண்ட திறந்து கிளிய கையில எடுக்கிறான். இதுதான் தப்பிக்கிறதுக்கு சரியான சமயம்னு நினைச்ச கிளி பட படன்னு தன் சிறகுகளை அடிச்சுக்கிட்டு பனிப்பெண்ணோட முகத்திலையும் கண்கள்லையும் தம் விரல் நகங்களால பிராண்டி தள்ளுது. அவ பயந்து போய் பிடிய விட்டுடுறா. உடனே விக்ரமாதித்ய கிளியும் ஜிவ்வுன்னு பறந்து தப்பிச்சு போய் அந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் கோயில் மாடத்துல இருக்கும் 1000 கிளிகள்ல ஒன்றா வசிக்க தொடங்குது. சபதமிட்ட கிளி தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு எஜமானி அம்மா கிட்ட சொல்ல பயந்த பனிப்பெண் ஒரு கௌதாரிய வாங்கிட்டு வந்து அதை கொன்று சமைச்சு வச்சிட்டான். இதை அறியாத ரூப சௌந்தரியம் தான் சபதம் நிறைவேறிடுச்சுன்னு அதனோட தலைய ஆத்திரத்தோட கடிச்சு சாப்பிடுறோம். ரூப சுந்தரி தினந்தோறும் குளத்துல குளிச்சுட்டு அதனோட கரையில இருக்கும் பெருமாள் கோவில்ல சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு தான் வீடு திரும்புவான். அவளுக்கு சில நாட்களாகவே உடலோட வைகுந்தம் போகணும்னு ஆசை. வைகுந்தம்னா பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற இடம். தினமும் பெருமாள் கிட்ட கோவிந்தா என்ன இந்த உடலோட வைகுண்டம் சேர்த்துக்கோ அப்படின்னு வேண்டிக்கிறான். இத இந்த ஆலயத்திலிருந்து கவனிச்ச விக்ரமாதித்ய கிளி இதுதான் ரூப சுந்தரிய பழி வாங்கி தன் சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு சரியான சமயம்னு நினைச்சு ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாம சுவாமி விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது. ரூப சுந்தரியும் குளிச்சுட்டு வழக்கம் போல வந்து பெருமாள் சன்னதியில வந்து தன் கோரிக்கைய வெளியிடுறான். உடனே விக்கிரகத்துக்கு பின்னால் இருந்த கிளி தன் குரலை மாத்திக்கிட்டு, ரூப சௌந்தரியே உன் சேவைக்கு மெச்சினோம், இதுக்காரும் உனக்கு முக்தி அடையிற நேரம் வரல, இப்ப காலம் கை கூடுது, இன்னையிலிருந்து 8வது நாள் வெள்ளிக்கிழமை நீ உன் உடலோட வைகுண்டம் போலாம், அந்த நாள்ல நீ உன் சொத்தையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் செஞ்சுட்டு நெற்றியில் நாமமிட்டு காவி உடை அணிஞ்சு உன் தலைய மொட்டையடிச்சு உன் கூந்தலையெல்லாம் எனக்கு காணிக்க வச்சிடு. நீ தேவலோகம் செல்லும் போது வழியில இருக்கிற தேவதைகள் உன் மேனி அழக கண்டு உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டுவாங்க, அதனால உன் அழகையெல்லாம் அலங்கோலப்படுத்திக்கணும். உடலெங்கும் சுண்ணாம்பாலும் கரியாலும் புள்ளி வச்சுக்கோ, நான் சொன்ன பிரகாரம் அணு பிசகாம நடந்துக்கோ, இன்னையிலிருந்து 8வது தினம் இந்த கோவில்ல வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு 3 முறை வலம் வந்து ஆகாயத்தை பார்த்து நில்லு, வான வீதியிலிருந்து புஷ்பக விமானம் இறங்கி வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு வைகுந்தம் சேர்க்கும், அதுக்குள்ள தேவதைகள் எல்லாம் உன்னை உபசரிச்சு வரவேற்று உன்னை தெய்வீக குளத்துல குளிப்பாட்டி அழைச்சிட்டு போவாங்க, அங்குள்ள புனித கங்கையில நீராடினா உன்னோட கூந்தல் மீண்டும் வளரும், உன் மேனி அழகு முன்ன விட பல மடங்கு பெருகும், நீ தேவலோகத்து அப்சரஸ்களுக்கெல்லாம் தலைவியாகி அமரா நிலைய அடைஞ்சிடுவ அப்படின்னு பெருமாள் போல சொல்லுது விக்ரமாதித்ய கிளி. இதை நம்பிட்ட ரூப சுந்தரி அந்த ஊர் அரசன் கிட்ட போய் தான் மனித உடலோட வைகுண்டம் போக போறதாவும் அந்த அதிசய காட்சியை பார்க்கறதுக்கு 56 தேசத்து அரசர்களுக்கும் ஓலை அனுப்ப சொல்றான். உஜ்ஜயினியில இருக்கும் பட்டிக்கும் இந்த அதிசய ஓலை வந்து சேருது. விக்ரமாதித்ய ராஜாவோட இருப்பிடத்தை காணாம தவிச்சிட்டு இருந்த பட்டி இதுல விக்ரமாதித்ய ராஜா சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு சந்தேகப்பட்டு ரூபசுந்தரியே இருக்கும் நகரத்துக்கு வந்து சேர்றாரு. 8 நாளைக்கு அப்புறம் ரூபசுந்தரி தன்னோட ஆஸ்தி அனைத்தையும் தான தர்மம் செஞ்சுட்டு நெற்றியில நாமம் இட்டு காவி உடை அணிஞ்சு தலையெல்லாம் மொட்டையடிச்சு உடல் எங்கும் கரும்புலி செம்புலி குத்திக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்து நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு பஜனை செய்யறான். கோவில 3 முறை வலம் வந்து பெருமாள் எதிர்க்க நின்னு, சுவாமி தங்களின் சித்தப்படி அடியால் வந்திருக்கேன், தாமதமின்றி புஷ்பக விமானத்தை அனுப்புங்க, இந்த உடலோட என்ன வைகுண்டம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு வானத்தை நோக்கி பேசுறான். அங்க கூடியிருந்த மக்கள் அனைவரும் வானத்தை நோக்கி வாய் பிளந்தபடி பார்த்துட்டு இருக்காங்க. அதிசயத்தை பாக்குறதுக்காக 56 தேசத்து அரசர்களும் குழுமி இருக்காங்க. உஜ்ஜயினி தேசத்திலிருந்து பட்டியும் அங்க இருக்காரு. வெகு நேரமாகியும் ரூப சௌந்தரிக்கு புஷ்பக விமானம் வரவே இல்லை. கோவிந்தா கோவிந்தா, அடியால இன்னும் எவ்வளவு நேரம் காக்க வைப்பீங்க சுவாமி அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறார் ரூப சௌந்தரி. அப்போ கோபுரத்துல இருந்த கிளி கூட்டத்துல இருந்து விக்ரமாதித்ய கிளி பறந்து வந்து ஒரு கம்பத்துல உட்காந்து, அடியே ரூப சுந்தரி, என்ன சமைச்சு சாப்பிடறதா நீ சபதம் செஞ்ச, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குறதா நான் சபதம் செஞ்சேன், இப்போ யாரோட சபதம் நிறைவேறியது? மானிட உடலோட வைகுந்தம் போக முடியுமா? நான் சிலையினோட பின்னால இருந்து பேசியத நம்பிட்டேயே அப்படின்னு சொல்லி 56 தேசத்து அரசர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சபதத்தினோட விவரத்தை சொல்லி பட்டினோட தோல்ல பறந்து வந்து அமருது. இதை கேட்ட மன்னர்கள் மக்கள் எல்லாம் விழுந்து சிரிக்கவும் அவமானம் தாங்க முடியாம ரூப சௌந்தரி அந்த இடத்திலேயே விழுந்து உயிரை விட்டுடுறான். பட்டி தான் அரசன் விக்ரமாதித்தனே கிளி உருவத்துல இருப்பதை அறிஞ்சு அதை அன்போட எடுத்து, பிரபு எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களே அப்படின்னு தம் வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. விக்ரமாதித்ய ராஜாவும் தான் கிளியா மாறியதற்குரிய காரணத்தையும் மாறியதிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. விக்ரமாதித்ய கிளியும் பட்டியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அடுத்தது என்ன? உஜ்ஜயினி நகரத்துக்கு போக வேண்டியது தான். தச்சன் விஜயனோட துரோகத்தை முறியடிக்க வேண்டியது தான். விக்ரமாதித்ய ராஜா எப்படி தன்னோட உடல் கூட்ட திருப்பி அடையிறாரு அப்படின்ற மீதி கதையும் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? அடுத்த எபிசோட்ல சொல்றேன்.
கேட்டதற்கு நன்றி. Enjoy listening and subscribe to Umavudan Kadaneeram. உங்களோட கமெண்ட்ஸை உமாவுடன் கதை நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸில் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நன்றி.